பிரகாரம். யோகம் என்றால் என்ன? ஆசனங்களா? ஆசனங்கள் என்னும் சொல்லலாம். ஆனால் யோகம் என்றால் ஆசனம்னு சொல்லும்போது அது முழுமையான பதிலாக இருக்காது. யோகத்தின் ஒரு அங்கம் ஆசனங்கள். பின் யோகம் என்றால் கூடுதல், சேர்ந்திருத்தல் என்று ஒரு பொருள். பெருமானோடே கூடியிருத்தல் யோகம். இரண்டாவது பொருள் உபாயம், மார்க்கம், வழி. அதைத்தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லுகிறோம். அப்போது ஒரு சாதனம்ங்கிற பொருளில் வரும். யோகக்ஷேமம் வகாம்யகம் என்று கண்ணன் சொல்றார். அங்க யோகம்னால் கிடைப்பாதது கிடைக்கிறது, க்ஷேமம்னால் கிடைத்தது நிலைப்பது. அப்ப ஒரு பொருள் கூடியிருத்தல், இன்னொரு பொருள் உபாயம் அதாவது சாதனம் மார்க்கம், இன்னொரு பொருள் கிடைக்காதது கிடைத்தல். இதெல்லாம் யோகம்ங்கிற சொல்லுக்கு பொருள். சரி, யோக சாஸ்திரம்னு சொல்லுகிறோம், பதஞ்சலி யோக சூத்திரம்ங்கிறோமே, அது எது? தர்சனங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்ம பாரதத்துக்கே உண்டான பெருமை. நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், யோகசாஸ்திரம், வைசேஷிகம், சாங்கியம், இதெல்லாம் தரிசனங்கள். நியாயசாஸ்திரம் கௌதமருடைய சூத்திரங்களை கொண்டது. மீமாம்சை ஜைமினியனுடைய சூத்திரங்களை கொண்டது. சாங்கியம் கபிலாச்சாரியருடைய சூத்திரங்களை கொண்டது. இப்ப நாம பார்த்துருக்கிற யோகம் ஹிரண்ய கர்ப்பர் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல ஏற்படுத்தினது. ஹிரண்ய கர்ப்பர் பண்ணத்தை பதஞ்சலி சூத்திரங்களாக பண்ணி கொடுத்தார். பதஞ்சலி மகர்ஷி மூன்று கைங்கரியங்கள் செய்தார். ஒன்று, என் சித்தத்தை சுத்தம் பண்ணினார், அப்படின்னு என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கினார். அதுதான் யோக சாஸ்திரத்தை கொண்டு. ஏன்னா நம்ம யோகத்தில் ஈடுபட சித்த சுத்தி, மனம் தூய்மைப்படும். அடுத்தது என் வாக்கு சுத்தமாகிறதுக்காக வியாக்கரண சாஸ்திரம், பாணினியினுடைய சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினார். இலக்கணத்துக்கு பாணினி என்பார் சூத்திரங்களை எழுதினார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சூத்திரங்களுக்கு பெரிய உரையை எழுதினார் பதஞ்சலி. இலக்கண பிழையில்லாம பேசினாத்தானே வாக்கு சுத்தமாக இருக்கும். அதையும் பதஞ்சலி செய்தார். நம்ம உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வைத்திய சாஸ்திரமும் எழுதினார். நம்ம கிட்ட இருக்கிறது மூணு, மனம், மொழி, மெய். அதில் மனசுத்திக்காக யோகத்தை கொடுத்தார். மொழிக்காக வியாக்கரணம், இலக்கண உரை எழுதினார். மெய் உடல் சுத்திக்காக வைத்திய சாஸ்திரம் எழுதினார். இதை விட என்ன செய்யணும்? இதுதான் பதஞ்சலி செய்து கொடுத்தது. இப்ப இந்த நியாயம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், இதெல்லாம் தரிசனங்கள்னு சொன்னேன். தரிசனம்னா காட்டும், உண்மை அறிவு பெறுவதற்கு வழிகாட்டும். யோகத்தை வைத்து உண்மை அறிவு, நியாயத்தை வைத்து உண்மை அறிவு, மீமாம்சையை வைத்து உண்மை அறிவு, சாங்கியத்தை வைத்து உண்மை அறிவு. அதனாலதான் இதுகள்லாம் தரிசனங்கள்னு சொல்றோம். அதுல இது யோகசாஸ்திரம். இதில் நான்கு பாதங்கள் உள்ளன. ஒரு பாதம்ங்கிறது ஒரு பகுதின்னு வைத்துக் கொள்ளலாம். அதிலே சாதனங்களை விளக்குகிறார், விபூதியை விளக்குகிறார், கைவல்யத்தை விளக்குகிறார். இது எல்லாமே ஒவ்வொரு பாதம் பாதமாக சொல்லப்படுகின்றன. முதல் பாதத்துக்கு சமாதி பாதம்னு பேர். அடுத்தது சாதன பாதம். அடுத்தது விபூதி பாதம். கடைசியாக கைவல்ய பாதம். முதல் பாதத்தில் யோகம்னா என்ன, என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம்னு விளக்கினார். அடுத்த பாதத்தில் யோகத்தை செய்ய வேண்டிய முறை, மொத்தம் எட்டு படிக்கட்டுகள் உண்டு. அதில் முதல் ஐந்து படிக்கட்டுகளான யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இந்த அஞ்சையும் விளக்கினார். அதுக்கப்புறம் மூணாவது விபூதி பாதம். அதில் பாக்கி இருக்கிற தாரணா, தியானம், சமாதி ஆகிய மூன்றையும் விளக்கினார். கடைசி பாதம் கைவல்ய பாதத்தில் இதை பண்ணும்போது வரக்கூடிய விசாரங்கள், சந்தேகங்கள் அது அத்தனையும் ஆராய்ந்து முடிவு சொன்னார். இப்போ இந்த யோகத்தை பின்பற்றினோமானால் நமக்கு மனம் சுத்தி அடையும். மன தூய்மை ஏற்பட்டால் ஆத்ம சாட்சாத்காரம் பெறுகிறோம். நம் ஆத்மாவை தெளிவா தேகத்திலிருந்து பிரித்தறிந்து கொள்ளலாம். பரமாத்மாவுக்கே தொண்டன்னு புரிந்து கொண்டு விடுவோம். இப்ப நான் ஒரு பொருளை பார்க்கணும், அது என்ன சரியா தெரியல, மசமசான்னு தெரிகிறது, என்னவா இருக்கணும், என்னுடைய கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கலாம், போட்டு இருக்கிற கண்ணாடியில் கோளாறு இருக்கலாம். உடனே கண்ணாடியை கேட்டினேன், நல்லா தொடச்சேன், திருப்பி போட்டேன், தெரிய ஆரம்பிச்சது. அதை போல் நமக்கு இப்போ நேராக பார்த்தால் நம்ம உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு தெரியவில்லை, ஏதோ மசமசான்னு இருக்கு, புரியல. ஏன்னால் நம்ம உள்ளத்தில், அதை தெரிஞ்சுக்க வேண்டிய உள்ளத்தில் அழுக்கடைந்து இருக்கிறது. அந்த அழுக்கு ஐந்து கிளேசங்கள்னு சொல்லுவார்கள். அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேசம், அறிவின்மை, அஸ்மிதா ஒரு மாதிரியான அகங்காரம், ராகம் துவேஷம்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பு வெறுப்புகள், அபினிவேசம்னால் ஒரே பிடித்தம், இதெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்கு. இது தவிர காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எல்லாம். இந்த அழுக்குகள் இருக்கிற வரைக்கும் ஆத்மா எது, தேகம் எது, பரமாத்மா எது தெரியாது. இந்த அழுக்கை போக்க வேண்டும், அதற்குத்தான் யோகம். அந்த யோகத்தை செய்ய செய்ய இந்த அழுக்குகள் போகும். போனால் தெளிவாக ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்கிறோம், அப்புறம் ஆனந்தமே. இந்த யோகத்தை சமசித்தத்துவம்னு சொல்லலாம். கண்ணன் கீதையிலே சொல்லும்போது சமத்துவம் யோக உச்சத்தைங்கிறார். சமத்துவம்னால் இன்ப துன்பங்கள், குளிர் வெயில், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சித்தி அசித்தி, இதை போல ரெட்டை ரெட்டையாக துன்பம் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் சமமாகவே ஏற்றுக்கொள்வது, அதுதான் யோகம்ங்கிறார். இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமோ. இந்த நிலை மட்டும் நம்ம கடைசி கொடுத்தனால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ரெட்டைக்குள்ளேயும் சிக்கிக்கொள்ள மாட்டோம், அந்த ரெண்டையும் தாண்டித்தான் இருப்போம். அதனால தான் சமத்துவம் யோக உச்சத்தே என்று சொல்லுகிறார். இந்த யோகம்ங்கிறது மனத்தை சரிப்படுத்துவது. அந்த யோகத்தில் ஒரு அங்கம் ஆசனம், அதுதான் உடலுக்கு. ஆனால் யோகம் மனத்துக்கு. மனம் சுத்தி அடைந்து விட்டால் தானே அனைத்தையும் சாதித்து விடலாம். அந்த மனம் சண்டித்தனம் செய்தால் எதையும் சாதிக்க முடியாது. அப்ப இந்த பாரத தேசத்தினுடைய பெரிய பொக்கிஷம் யோகசாஸ்திரம் பதஞ்சலி கொடுத்தது. அவர் ஆரம்பத்திலேயே கூறுகிறார், யோகா சித்த விருத்தி நிரோதா. நம்ம மனம் எப்படி ஓடுமோ அது கண்டபடிக்கு ஓட விட்டுடாமல் தடுத்து சரிப்படுத்துவது, அது யோகம். இப்ப பிராணாயாமம்னா என்ன சொல்றோம்? உஷ்வாச நிஸ்வாசங்களுடைய கதியை தடுத்து சரிப்படுத்துவது. உள்ளிழுக்கு மூச்சு, வெளியிழுக்கு மூச்சு, அதை தடுத்து இன்னபடி சீராக விட செய்வது, அது பிராணாயாமம். அப்ப நம்ம செய்கிற எல்லாத்திலையும் அது கண்டபடி போகாமல் தடுத்து சரியான வழி போக வைக்கிறோமே, அதுதான் இந்த யோகத்தினுடைய சிறப்பே. ஆனால் உலகத்தில் எப்படியோ போகலாம், நம்ம இஷ்டப்படி வாழலாம், எதுக்கும் தடங்கள் கூடாது அப்படிங்கிறது தப்பான பிரச்சாரம். யோகம்னு சொல்லி கொடுக்கணும்னாலே கண்டபடி ஓடுவதை தடுத்து நிறுத்தி சரிப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது. பெருமான் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு நாம் வேணும். நானோ எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன், உணர்கிறேன். அந்த பராக்கு பார்த்துன்றதை திரும்பி உள்நோக்கி பெருமானை பார்க்க வைக்கிறேன், அதுதான் யோகம். அதனால் அவசியம் இந்த சிறந்த மதிப்புள்ள பொக்கிஷத்தை பயன்படுத்திக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.